إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. الحمد لله கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா உங்களுடைய ஆர்வத்திலே உங்களுக்கு நன்மைகளை நற்கூலிகளை அவனுடைய பொருத்தத்தை அன்பை பிரதிபலனாக வழங்குவானாக. தொடர்ந்து இவ்வளவு நீண்ட நேரம் இந்த மார்க்க மஜ்லிஸிலே அமர்ந்திருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சமும் சடைவில்லாமல் ஆர்வத்தோடு நீங்கள் தொடர்ந்து இந்த சபையை அலங்கரித்திருப்பது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய இம்மை மறுமை தேவைகளை நிறைவேற்றிக் கொடுத்து, உங்களுடைய நல்ல நோக்கங்களை நிறைவேற்றிக் கொடுத்து, ஹலாலான எல்லா தேவைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு எளிதாக்கி வைப்பானாக. உங்களுக்கு, உங்களது குடும்பத்திலும், உங்களது தொழில் துறையிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, இப்போது நம்முடைய இந்த அமர்வினுடைய தலைப்பு ஜகாத் ஒரு விழிப்புணர்வு. எதற்காக வேண்டி இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டது உங்களுக்கெல்லாம் தெரியும். நமது மார்க்க அறிஞர்களும் சரி, அல்லது அழைப்பாளர்களும் சரி, அல்லது பொதுவாக இஸ்லாமிய சபைகளில் வகுப்புகளிலும் சரி, மிக குறைவாக பேசப்படக்கூடிய ஒரு தலைப்பாக இந்த ஜகாத் ஆகியிருக்கிறது. பலர் மார்க்க விஷயங்களின் பல வணக்க வழிபாடுகளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பக்கம் மனதிற்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஷஹாதாவிலிருந்து, ஷஹாதா என்றால் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன் முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஷஹாதானா இதான் ஷஹாதா. இந்த ஷஹாதா அதற்கு பிறகு சலா. சலா என்றால் தொழுகை. ஷஹாதா அதுபோன்று சலா தொழுகையிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரிக்காத ஒரு வணக்கமாக இந்த ஜகாத் இன்று நமது முஸ்லிம் சமுதாயத்திலே பிரிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் மன்னிப்பானாக. எப்படி? திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், ஷஹாதா சலா இந்த இரண்டிலிருந்தும் அல்லாஹ் இந்த ஜகாத்தை பிரிக்கவில்லை. ஷஹாதாவிலிருந்தும் சலாத்திலிருந்தும் இந்த ஜகாத்தை அல்லாஹ் பிரிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு இபாதத் மக்களால் இந்த ஷஹாதா சலாத்திலிருந்து பிரிக்கப்பட்டதாக, பலரால் மறக்கப்பட்டதாக, பலரால் கைவிடப்பட்டதாக ஒரு அமலாக மாறியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸ் இமாம் திருமதி பதிவு செய்கிறார்கள். அதனுடைய அறிவிப்பாளர்களின் தொடரிலே ஒரு சில பலவீனங்கள் இருந்தாலும் அதனுடைய கருத்து அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும், இன்று நமது சமுதாய மக்களுக்கு மிகவும் ஒரு படிப்பினை நிறைந்ததாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ஹதீஸுடைய தொடரிலே என்ன வருகிறது என்றால், மறுமையினுடைய அந்த வருகைக்கு முன்பாக, மறுமை நாள் வருவதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய பல தண்டனைகள் அத்தாட்சிகளாக தொடர்ந்து மக்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மழையால் அழிவார்கள். அதுபோன்று பூமியின் நிலநடுக்கத்தால் மக்கள் அழிவார்கள், உருவங்கள் மாற்றப்படும், அறுக்கப்பட்ட மாலையிலிருந்து மணிகள் விழுவதைப் போல அல்லாஹ்வுடைய தொடர் வேதனைகள் வந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்த அந்த ஹதீஸிலே, மனிதர்கள் ஜகாத்தை கடனை போன்று ஆக்கி விடுவார்கள். கவனிக்கிறீங்களா? மனிதர்கள் ஜகாத்தை எப்படி ஆக்கி விடுவார்கள்? கடனை போன்று ஆக்கி விடுவார்கள். அது என்னங்க கடனை போன்று ஆக்கி விடுவது? எப்படி ஒருவர் உங்களிடத்திலே கடன் கேட்டு வந்தால் உங்களுக்கு கொடுப்பதற்கு மனம் இருக்காதோ? கடன் கொடுக்கிறதுக்கு பொதுவாக மனம் இருக்குமா? அதுவும் ஒரு பெரிய தொகையை கொடுப்பதாக இருந்தால். அந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது? ஜகாத் எப்படி கருதப்பட்டு விடுமாம்? கடனாக கருதப்படுமாம். இப்ப திடீர்னு உங்கள்ட்ட ஒருத்தர் வந்து 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா எனக்கு கடன் வேணும்னு சொன்னா என்ன செய்வாரு? என்ன செய்வீங்க? ஏதோ ஒரு 100 ரூபா 200 ரூபா 1000 ரூபா கொடுக்கலாம். என்னங்க 2 லட்சம் ரூபாயாங்க கடன்? கண்ணியத்திற்குரியவர்களே, ஒருவரிடம் 1 கோடி ரூபாய் இருந்தால் அவர் 2.5 லட்சம் ரூபாய் ஜகாத்து கொடுத்தாக வேண்டும். இப்போது நினைத்து பாருங்கள், ஒருவன் தன்னுடைய 1 கோடி ரூபாய் சொத்தில் இருந்து இன்று சாதாரணமாக மிடில் கிளாஸ் நடுத்தர குடும்பத்துக்கு மேல் கொஞ்சம் இருப்பவர்களிடத்திலே 1 கோடி ரூபாய் என்பது சர்வசாதாரணமாக மாறிக்கொண்டிருக்கிறது. லட்சத்தின் இடங்களிலே கோடிகள் வந்துவிட்டன. ஆயிரங்களின் இடங்களிலே இப்போது லட்சங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. 1 லட்சம் ரூபாய் இருந்தால் 2500 ரூபாய் அவர் கொடுத்தாக, 2500 ரூபாய் இந்தியா ரூபாயில் நான் சொல்றேன். 1 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு கொடுக்கணும் எடுத்து? 2500 ரூபாய் எடுக்க வேண்டும். எதுக்கு 2500 ரூபாய்? நீங்க சட்டை வாங்கறதுக்கு இல்ல. எதுக்கு 2500 ரூபாய்? நீங்கள் சுற்றுலா செல்வதற்கல்ல, ஏழையை தேடி சென்று நீங்கள் அவனுடைய பசியை அவனுடைய தேவையை போக்குவதற்காக ஏழையை தேடி சென்று நீங்கள் கொடுக்க வேண்டும். அது ஜக்கா. எதுவல்ல, வீட்டுக்கு வரக்கூடிய யாசகர்களுக்கு, பிச்சைக்காரர்களுக்கு, தர்மம் கேட்டு வருபவர்களுக்கு, கையேந்தி வருபவர்களுக்கு நீங்கள் போடுகின்ற சில்லறை அல்ல தர்மங்கள், ஜகாத்துகள். புரியுதுங்களா? நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம், ரமலான் மாசம் வந்துட்டா 27ஆம் கிழமை அன்னைக்கு ஹோல்சேல பந்தர் ஸ்ட்ரீட்ல இந்தியாவில் சொல்றேன், என்ன 100 ரூபாய்க்கும் கைலியும் சேலையும் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு ஏழைகளை கியூல நிக்க வச்சு தூக்கி கொடுக்கறோம் பாருங்க. அல்லது மொத்தமா பேங்க்காரன் சில்லரை வாங்கி வச்சுக்கிட்டு தூக்கி கொடுக்கறாங்க பாருங்க. அதை பலர் ஜக்காத்து நினைத்து வைத்திருக்கிறார்கள். ஜக்காத்தாக அது ஆகாது. அது உங்களுடைய உபரியான தான தர்மம். அது ஜக்காத் என்பது இப்படி சில்லறையாக மாற்றப்பட்டு பலருக்கு, யாசகம் கேட்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்படுவது ஜக்காத் அல்ல. சகோதரர்களே, ஜக்காத் விழிப்புணர்வு என்ற இந்த தலைப்பிலே முதலாவதாக இந்த விஷயத்தை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி யாராவது ஜக்காத் என்று நினைத்து கொடுத்துக் கொண்டிருந்தால் வருகின்ற ஆண்டிலே, ஜக்காத் ஆண்டிலே நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஜக்காத் என்பது என்ன? ஏழை யார் என்று அறிந்து, தேவை உள்ளவர் யார் என்று அறிந்து, தகுதி உள்ளவர் யார் என்று அறிந்து, அவரிடத்தில் நீங்கள் சென்று அவருக்கு கொடுப்பது ஜக்காத். தேடி வருபவர்களுக்கு நீங்கள் கொடுப்பது உபரியான தான தர்மம். அப்படியே நீங்க கொடுக்காத ஒரு வள்ளலாக இருந்தாலும் ஜக்காத்துக்கு தகுதி உடையவர் கேட்டு வந்துட்டால் கொடுக்கணும், அது வேற விஷயம். நான் வள்ளல்னு சொன்னேன்ல, அதுக்கு பின்னாடி பிராக்கெட் ஒரு அர்த்தம் போட்டுக்கலாம். என்ன அர்த்தம் போட்டுப்பீங்க? நீங்க போட்டுங்க, சொல்ல வேணாம். இன்று எல்லாம் எப்படி வள்ளல்களாக இருக்கிறார்கள்? வாங்குகின்ற வள்ளல்களாக இருக்கிறார்கள். யார் ஹமர் ரஹிமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஜகாத் ஆரம்பத்திலே சொன்னேன் உங்களுக்கு, இதை அல்லாஹு தஆலா எதிலிருந்து பிரிக்கவில்லை? எதிலிருந்து? ஷஹாதாவிலிருந்து பிரிக்கவில்லை, சலாத்திலிருந்து அல்லாஹ் இதை பிரிக்கவில்லை. இதற்கு மேல் இதனுடைய அவசியத்தை எப்படி வலியுறுத்துவது சொல்லுங்கள். இன்று நமக்கு மார்க்கத்தில் ஜகாத் ஒரு கடமையா என்று பேசப்படுகின்ற அளவுக்கு, சிந்திக்கின்ற அளவுக்கு, அல்லது வெறும் ஜகாத் கடமை என்று இஸ்லாமை பற்றி சிறுபிள்ளைகளாக இருக்கும் போது மக்தபுகளிலே இஸ்லாமின் தூண்கள் 5, ஈமானின் ருக்குன்கள் 6 என்று படிக்கும் போது படித்த பாடமாகத்தான் பலருக்கு வாழ்க்கையிலே மாறியிருக்கிறது. ஒரு பெரிய கோடீஸ்வரர், நான் ஜகாத் கொடுக்கணுமா, ரொம்ப கடன்காரனா இருக்கேன் கேக்குறாரு. நீங்க கடன்காரனாக இருந்தால்தான் கோடீஸ்வரன், அது புரிஞ்சுச்சா? ஏனென்றால் பலரை கடன்காரனாக ஆக்கிவிட்டுத்தான் பலர் கோடீஸ்வரன்களாக மாறுகிறார்கள். நாங்க இல்லையா, இல்லையா? பலரை கடன்காரர்களாக ஆக்கிவிட்டு, யார இந்த முதல் கொடுத்தாங்க பாருங்க, சப்ளை பண்ணாங்க பாருங்க, சரக்கு கொடுத்தாங்க பாருங்க, அவர்களுக்கெல்லாம் தொப்பி, நல்ல தொப்பி, இவர் போட மாட்டார், அவங்களுக்கு எல்லாம் அழகா தொப்பி போட்டிருப்பார். இப்படி பலருக்கு கடனை ஏற்படுத்திவிட்டு கோடீஸ்வரர்களாக மாறக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த இடத்துல ஒரு ஹதீஸ் சொல்லிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் குர்த்துபி ரஹிமஹுல்லா கபாயிர் என்ற நூலிலே பதிவு செய்கிறார்கள், நாளைக்கு மஹ்ஷர்ல ஒரு மனிதன் எல்லாமே விசாரணையெல்லாம் கரெக்டா முடிச்சிருப்பான். எப்படிங்க விசாரணையெல்லாம் கரெக்டா முடிச்சிருப்பான், எல்லாம் கிளீன், அக்கவுண்ட் எல்லாம் கரெக்டா பார்க்கப்பட்டுச்சு, சரி சொர்க்கம் தான் நமக்கு விதிக்கப்பட்டு விட்டது, எல்லாம் கிளீன் ஆயிடுச்சு. அல்லாஹ் தஆலா எப்படி அந்த நிலைமையை வச்சிருக்கலாம் பாருங்க. இத வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த காட்சியை ஹதீஸாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாவழியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இன்று நாம் எல்லாம் உணர்வதற்காக, இப்ப சரி நீ போலாம்ப்பா, ஏன்னா சோதனை தானே நடக்குது, அல்லாஹ்க்கு தெரியாதா என்னன்னு சொல்லிட்டு போலாம்ப்பா. அவன் பாப்பா, ஆமா கரெக்ட், எல்லாம் கிளீனா இருக்கு, வேகமா ஓடுவான். எல்லாம் முடிஞ்சா எங்க வரைக்கும் போகணும், கடைசியில சிராத்து ஒரு பாலம் இருக்கா இல்லையா, அதை கடந்ததான அடுத்த கதிய, அங்க போனவன ஆள் நிறுத்தப்படும். அப்ப அவன் கேட்பான், என்னை ஏன் நிறுத்துகிறீர்கள்? கேள்வி சரியா இல்லையா? கண்டிப்பா சரின்னு சொல்லுவோம். இவ்வளவு கணக்கு வழக்கு முடிஞ்சிருச்சு, இவ்வளவு நேரம் நின்றுட்டேன், இனி சொர்க்கத்திற்கு எனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது, சிராத்தை நோக்கி நான் போய்கிட்டே இருக்கிறேன், என்ன ஏன் நிறுத்துறீங்கன்னு சொல்லி கேட்பான். அப்ப வானவர்கள் சொல்வார்கள், கவனிங்க கவனிங்க, வானவர்கள் சொல்வார்கள், அடியானே நீ உன்னுடைய ஒரு சகோதரனிடமிருந்து பல் துலக்குகின்ற ஒரு மிஸ்வாக்கு குச்சியை அவனுக்கு தெரியாமல், அவனுடைய அனுமதி இல்லாமல், அவனுடைய திருப்தி இல்லாமல் எடுத்து வைத்திருந்தாய், பயன்படுத்தி இருந்தாய், அதற்கு விசாரணை முடியவில்லை, உனக்கு உன்னை நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மிஸ்வாக் குச்சி இந்தியா ரூபாயில் 5 ரூபா, இந்த ஊர்ல எவ்வளவு மதிப்பு? ஒரு பல் துலக்கிற குச்சிங்க, சும்மா போய் பிடிச்சிட்டு வரலாம், ஒரு வேப்பம் குச்சியோ, ஆலமரத்து குச்சியோ, அராக் மரத்து குச்சியோ, மிஸ்வாக் குச்சிங்க, அது உனக்கு சொந்தம் இல்லாதது, உன்னுடைய சகோதரனுடையது, அவனிடம் இருந்து கேட்காமல் நீ அதை எடுத்து பயன்படுத்திக் கொண்டிருந்தாய், அவனுக்கு சொந்தமானதை, அதற்கு விசாரணை நீ பாக்கி இருக்கிறது, நில் என்று சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், ஒரு மனிதன் ஒரு சகோதரனுடைய ஒரு ஜான் நிலத்தை அபகரித்திருந்தால், நாளை மறுமையிலே 7 பூமிகளிலிருந்து அந்த பூமி வளைக்கப்பட்டு அவனுடைய கழுத்திலே அரிகண்டமாக மாட்டப்படும். இன்னைக்கு அண்ணன் சொத்தை தம்பி அமைக்கிறான், தம்பி சொத்தை அண்ணன் அமைக்கிறான், அத்தா மூத்தானதுக்கு பிறகு அம்மா சொத்துக்களை பிள்ளைங்க அமைக்கிறாங்க, மனைவி மூத்தானதுக்கு பிறகு வயசான அத்தாவுக்கு சொத்து கொடுக்காம பிள்ளைகள் அமைக்கிக் கொள்கிறார்கள். சொத்தை பங்கு வைக்கணுமான்னு கேக்குறாங்க, எல்லாத்தையும் எடுத்து அமைக்கிட்டு பங்கு வைக்கணுமா? தேவையில்லையா, அதான் நாங்க நாங்க எடுத்துக்கிட்டோமே. பிறகு எதற்கு உனக்கு குரான்? எந்த குரானை நீ நம்பி இருக்கிறாய்? உனக்கு எதற்கு ரப்ப? பிறகு உனக்கு எதற்கு தொழுகை? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஜகாத். தேடி சென்று நீங்கள் கொடுப்பது, மனமுவந்து நீங்கள் கொடுப்பது, அது ஜகாத். எப்படிங்க? தேடி சென்று கொடுப்பது, மனமுவந்து கொடுப்பது, தகுதி உடையவர் என்று தெரிந்து கொடுப்பது. நீங்கள் தேடி சென்று கொடுப்பது ஜகாத், தகுதி உள்ளவர் என்று அறிந்து கொடுப்பது ஜகாத், மனமுவந்து விருப்பத்தோடு கொடுப்பது ஜகாத். அந்த ஜகாத்து தான் உங்களது செல்வத்தை வளரச் செய்யும், உங்களது உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். அதுதான் ஜகாத்துக்கு அர்த்தம். ஜக்காத்துக்கு ரெண்டாவது அர்த்தம் தாங்க தூய்மைப்படுத்துதல். சில பேர் ஜக்காத்துல விளையாண்டுங்கிறதுக்காக வேண்டி இதை தூக்கி முதல்ல போட்டு முதல்ல உள்ளதை தூக்கி ரெண்டாவது போட்டுருவாங்க. ஜக்காத்துடைய முதல் அர்த்தம் என்ன? வளர்ச்சி. நீங்கள் கொடுக்கின்ற இந்த தான தர்மம், கட்டாயமான இந்த தான தர்மம் கண்டிப்பாக உங்களது செல்வத்தை வளர்க்கும். அல்லாஹு அக்பர். என்னங்க இந்த ஜகாத்? நீங்கள் கொடுக்கின்ற இந்த கட்டாய தர்மம் உங்களுக்கு எதை வளர்க்கும்? உங்களது செல்வத்தை வளர்க்கும் கண்டிப்பாக. அதனாலதான் தமிழ் பழமொழியிலே சொல்வார்கள், ஏன்னா இந்த ஜகாத், இந்த தர்மத்தை பத்தி எல்லா மனிதர்களுடைய நல்லவர்களின் உள்ளங்களிலெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை பதிய வைத்திருக்கிறான். கொடுத்தவன் கெட்டிருக்கிறானா? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் இதை சொல்லுகிறான் பாருங்கள், ரப்பல் ஆலமீன் இதை சொல்லுகிறான், யம்ஹக்குல்லாஹு ரிபா வயுர்பிஸ் ஸதகாத். வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான், சதக்காவை அல்லாஹ் வளர்க்கிறான். குர்ஆன்ல சதக்கா என்பது ஜகாத்துக்கு பயன்படுத்தப்படும். ஜகாத்துடைய தகுதி உள்ள எட்டு நபர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகரா, எப்படி ஆரம்பிக்கின்றான்? இன்னமஸ் ஸதகாத்து, சதக்காக்கள் எல்லாம். சதக்கா என்று குர்ஆனிலே சொல்லப்பட்டால் அது முதலாவதாக ஜகாத், இரண்டாவதுதான் உபரியானவை. எப்படி சலா என்று தொழுகை குர்ஆனிலே சொல்லப்பட்டால் முதலாவது ஃபர்லான சலா, ஃபர்லான தொழுகை, இரண்டாவது உபரியான சுன்னத்தான தொழுகைகள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் ஜகாத்து கொடுத்தால், கண்மணிகளை சொல்கிறேன், நீங்கள் சொல்லும்போது முன்னாடி உள்ளவங்களை மட்டும் சொல்ல நினைச்சுக்காதீங்க, ஏன்னா இன்னைக்கு எங்களை விட நீங்க தான் நிறைய ஜகாத்து கொடுக்கணும் கண்மணிகளே. ஏன் என்ன பொதுவா சொல்றேன், நாங்கள்லாம் சம்பாரிச்சு சம்பாரிச்சு யார்த்துங்க கொடுக்கிறோம் கண்மணிகளே? உங்கள்ட்ட தான், எங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாதுங்கம்மா. ஏன் எங்களதெல்லாம் வாங்கி ஒன்னு நீங்க நகை செஞ்சு வச்சிருப்பீங்க, இல்லது சொத்து வாங்கி வச்சிருப்பீங்க, சரியா? என்னங்க பெரும்பாலும் ஏதாவது எக்ஸெப்ஷன் இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ் அவுலியாக்கள் எப்போது இருக்கதான செய்வாங்க, இங்கேயும் சரி அங்கேயும் சரி. நான் பொதுவா சொல்றேன், என்ன அதாவது ஆண்களுடைய சம்பாத்தியங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, எங்கங்க இருக்கு
சொல்லுங்க?
மனைவிகளிடத்தில் நகைகளாக இருக்கிறது. அபுதாபியில் ஒரு அறிவிப்பு வருது, அந்த காலத்தையும் பாருங்க இந்த காலத்தையும் பாருங்க. முன்னாடிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கும் பொழுது ஒரு 5 கிராம், அப்புறம் ஒரு பவுனு, 2 பவுனு, அப்புறம் ஒரு 10 பவுனு கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்தோம் கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப எப்படி மாறி இருக்கு போச்சு? அல்லாஹு அக்பர். இப்ப நான் சொல்ற சம்பவத்தை கேளுங்க. ரசூலுல்லாவிடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் வர்றாங்க, ஆனா உண்மையில அவங்க தான் கண்மணி, சரியா? பெண்மணி வர்றாங்க, நம்மெல்லாம் பேருக்கு கண்மணி, அவங்க யாரு? உண்மையிலேயே கண்மணி. பேருக்கு சனன் கோச்சுக்காதீங்க, உங்களையும் உண்மையானவங்க இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். உண்மையானவர்கள் அல்லாஹ் ஆக்கட்டும். விஷயத்துக்கு போவோம். அப்ப அந்த பெண்மணி ஒரு குழந்தைய கூட்டிக்கிட்டு வராங்க, ஏதோ ஒரு தேவைக்காண்டி வராங்க. அந்த குழந்தையினுடைய கையில அல்லது அந்த பெண்மணியுடைய கையில 2 வளையல் இருக்கு. எத்தனைங்க இருந்துச்சு? ஒரு கையில ஒண்ணு, இந்த கையில ஒண்ணு, 2 வளையல் இருந்துச்சுங்க, அவ்வளவுதாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அத்துஉத்தீன ஜகாத ஹாதா, என்ன கேட்டாங்க? அத்துஉத்தீன ஜகாத்தஹாதா. கவனமா கேளுங்க, முக்கியமான சட்ட விளக்கமும் இதுக்குள்ள இருக்குது. இதற்குரிய ஜகாத்தை நீ கொடுத்து வருகிறாயான்னு கேட்டாங்க. எப்படி கேட்கல? போன வருஷத்துக்கு இதுக்குள்ள ஜகாத்தை கொடுத்துட்டியான்னு கேட்கல. எப்படி கேட்டாங்க? செயல் தொடர்வதை குறிக்கக்கூடிய வார்த்தை அரபி இலக்கணத்தில். அத்துஉத்தீன ஜகாத்தஹாதா, இதற்குரிய ஜகாத்தை நீ கொடுத்து வருகிறாயா? அப்ப போன வருஷம் கொடுத்திருந்தா திரும்ப இந்த வருஷம் கொடுக்கணும், இந்த வருஷம் கொடுத்திருந்தா திரும்ப அடுத்த வருஷம் கொடுக்கணும். அப்பதானே கொடுத்து வருகிறாயா? நீங்க மருந்து சாப்பிட்டு வரீங்களா? ஒரு தடவை சாப்பிடுறதுக்கா? மருந்து சாப்பிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு மருந்து சாப்பிடுறதுன்னு சொல்லுவாங்க. மருந்து சாப்பிட்டு வருகிறேன், நான் மருந்தை உட்கொண்டு வருகிறேன், நான் மருந்து சாப்பிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து செய்து கொண்டு வரக்கூடிய பழக்கத்துக்கு தான் வந்து அது அந்த வார்த்தை வரும். நான் வாக்கிங் போவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாக்கிங் போறது எனது பழக்கம். நான் இந்த நேரத்தில் தூங்குவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நேரத்தில் தூங்குவது என்னுடைய பழக்கம். இந்த சட்டையை நான் அணிவேன் அப்படின்னா இந்த சட்டை அணிகிறது என்னுடைய பழக்கம். இந்த தொடர்ச்சியை குறிக்கக்கூடிய வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அத்துஉத்தீன ஜகாத்தஹாதா, இதற்குரிய ஜகாத்தை நீ கொடுத்து வருகிறாயான்னு சொல்லிட்டு. அந்த பெண்மணிக்கு இது வரைக்கும் சட்டம் தெரியல. யார் ரசூல் அல்லா? இல்லை என்று சொல்கிறார்கள். அப்போது நபி அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இதற்கு பதிலாக நரகத்தின் இரண்டு வளையல்களை அல்லாஹ் உனக்கு அணிவிப்பதை நீ விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டான். லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். இதற்கு பதிலாக நரகத்தின் இரண்டு வளையல்களை அல்லாஹ் உனக்கு அணிவிப்பதை நீ விரும்புகிறாயா என்று கேட்டார்கள். இப்ப நம்ம காலத்து பெண்மணியா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? அந்த காலத்து பெண்மணி என்ன செஞ்சாங்க? நம்ம காலத்து பெண்மணியா இருந்தா ரொம்ப தக்குவாதாரியா இருந்தா அப்படியா ரசூல்லா, சரி இதுக்கு முன்னாடி நான் மறந்துட்டேன்ல, தெரியாதுல, அதனால அதை மன்னிச்சிட மாட்டீங்களான்னு கேட்பாங்க. சரியா? ரொம்ப சத்தமா இருந்தா வேணாம், பார்த்து பொறுமையா நீங்களா மத்தவங்க எல்லாம் கவனமா என்ன பார்த்து கேளுங்க. ரெண்டாவது என்ன கேட்பாங்க? யார் ரசூல், அப்ப இந்த வருஷத்துக்கு கொடுத்துட்டுமா? சரியா? மூணாவது என்ன கேட்பாங்க? எவ்வளவு கொடுக்கணும்? சரிங்களா? மத்தவங்க எல்லாம் ஆடியன்ஸ் என்ன கவனிங்க? மத்தவங்க யாரும் அவங்கள பாக்காதீங்க, அவங்க ஏதாச்சும் அவங்க தேவைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது நம்ம காலத்து ரொம்ப தக்குவா உள்ளவங்களா இருந்தா மாஷா அல்லாஹ். இந்த காலத்து கண்மணி என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, அது இந்த காலத்துல தக்குவா உள்ள கண்மணியா இருந்தா என்ன? அந்த காலத்து கண்மணியை பாருங்கள், பெண்மணியை பாருங்கள், என்ன செய்தார்கள் தெரியுமா? அப்படியே அல்லாஹ்வின் தூதரே என்று கூறிய அந்த பெண்மணி, சஹாபிய பெண்மணி, அந்த இரண்டு வளையல்களையும் அப்படியே ரசூலுல்லாவிடம் கட்டி கொடுத்து விட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு பதிலாக நரகத்தின் இரண்டு வளையல்களை, நெருப்பாலான இரண்டு வளையல்களை அல்லாஹ் உனக்கு அணிவிப்பதை நீ விரும்புகிறாயா என்று கேட்டவுடன் அந்த பெண்மணி, அல்லாஹுடைய தூதரே, இதை நான் உங்களுக்கு அல்லாஹுவின் பாதையிலே நீங்கள் செலவழித்துக் கொள்வதற்கு தர்மமாக கொடுத்து விடுகின்றேன் என்று அந்த இரண்டையும் கழட்டி கொடுத்து விட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஜகாத்திலே நாம் எங்கே இருக்கிறோம்? நம்முடைய நஃப்ஸ் இந்த ஜகாத்தின் விஷயத்திலே நம்மை எப்படி இறுக்கி வைத்திருக்கிறது? அந்த செல்வத்தின் மோகத்திலே நம்மை எப்படி கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது? காசை பெருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்கு நப்சு அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. நமக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற இந்த வருமானத்தில் அல்லாஹ்வுக்கு என்று ஹக்கு இருக்கிறது என்பதை நமது நப்சு நமக்கு உணர்த்துவதே இல்லை, ஞாபகத்திற்கு வருவதற்கு வழியே விடுவதில்லை. அதனாலதான் அப்ப ஒரு செல்வந்தர் எப்படி கேட்டார்னு சொன்ன, அங்கிருந்தா போனிச்சு திரும்ப வர்றோம். செல்வந்தர் எப்படி கேட்டாரு? நான் ஜகாத் கொடுக்கணுமா? ஏன்? நான் கடனாளியா தானே இருக்கிறேன். எந்த கடன் உங்களுக்கு ஜகாத்தை தடுக்கும்? இன்று பெரும்பாலும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? கடன் இருக்கு ஜகாத் கொடுக்கல, கடன் இருக்கு ஜகாத் கொடுக்கல. அதனால தான் நம்ம அந்த விஷயத்தை சொல்லி அங்க உதாரணங்களை சொல்லி சில அதிசுகளை சொல்லிட்டு இங்க வந்தோம். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக வியாபாரத்தில் இருக்கின்ற கடன் ஜகாத்தை தடுக்காது. வியாபாரத்திற்காக நாம் சரக்கு வாங்கி இருக்கின்றோம், வியாபாரத்திற்காக நாம் ஒரு ஸ்தலம் வாங்கி இருக்கின்றோம் அல்லது மிஷினரி வாங்கி இருக்கின்றோம், இந்த கடன் ஜகாத்தை தடுக்காது. எந்த கடன் உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்காக வேண்டி வாங்கப்பட்டு அதை தேடி வருபவர், அதற்குரிய உரிமையாளர், இப்போதே எனக்கு அந்த தொகை வேண்ட வேண்டும் என்று உங்களிடத்தில் டிமாண்ட் செய்கிறாரோ, அந்த கடன் தான் உங்களுக்கு ஜகாத்தை தடுக்கும். மற்ற கடன்கள் எல்லாம் நீங்கள் உங்களை செல்வந்தர்களாக ஆக்குவதற்காக வாங்கப்பட்ட கடன். இப்ப புரிஞ்சுங்களா? உங்களது வியாபாரத்திற்காக, தொழிலுக்காக, உங்களுடைய மற்ற அலுவல்களுக்காக வாங்கப்பட்ட அந்த கடன் நீங்கள் உங்களை செல்வந்தர்களாக ஆக்குவதற்காக வாங்கப்பட்ட கடனை தவிர உங்களை வறியவர்களாக ஆக்குவதற்காக வாங்கப்பட்ட கடன் அல்ல. அப்ப இந்த கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஜகாத் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை எதோடு சேர்த்திருக்கின்றான்? நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஏன் இதன் மீதுதான் பல விஷயங்களை நாம் விளங்க வேண்டியது இருக்கிறது. ஷஹாதாவோடு சேர்த்திருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? சேர்க்கப்பட்ட இரண்டில் ஒன்று பிரிந்தால், புரியுதா? சேர்க்கப்பட்ட இரண்டில் ஒன்று பிரிந்தால் அந்த மற்றொன்றுக்கு மதிப்பு இருக்குமா? சொல்லுங்க. ரெண்ட சேர்க்கப்பட்டாச்சு. யார் சேர்த்துட்டா? அல்லாஹ் சேர்த்துட்டா. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து விட்டார்கள். அதை யாராவது பிரித்தால் இப்ப அதுக்கு அல்லாஹ்விடத்திலே மதிப்பு இருக்குமா? சொல்லுங்க, இருக்குமா? இருக்க. அது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்குமா? இருக்க. இப்ப புரிஞ்சு பாருங்க, ஷஹாதாவோடு சலாத்தோடு அல்லாஹு தஆலா ஜகாத்தை சேர்த்திருக்க, இந்த ஜகாத்தை அந்த ஷஹாதா சலாத்தில் இருந்து சில பேர் பிரிச்சுட்டாங்க. இன்றைக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, யார் தெரியுமா? சலாத்தை சேர்த்து பிரிச்சுட்டாங்க. எப்படி? ஷஹாதால இருந்து எதையும் பிரிச்சுட்டாங்க, சலாத்தையும் பிரிச்சுட்டாங்க. அப்ப என்ன, முஸ்லிம்களில் ரெண்டு கூட்டம், ஒரு கூட்டம் தொழுவார்கள், இன்னொரு கூட்டம் தொழ மாட்டார்கள். அப்ப தொழுகிற முஸ்லீமா தொழுவாத முஸ்லீமான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு. எப்படிங்க, கல்யாணத்துக்கு மாப்பிள்ள வந்தா மாப்பிள்ள தொழுவாரா? என்னங்க மாப்பிள்ள முஸ்லீம் தானுங்க, அப்புறம் என்னங்க இந்த கேள்வி? பொண்ணு தொழுவுமான்னு கேட்கறாங்க. ரொம்ப தக்குவமான ஃபேமிலியில இருந்து பொண்ணு கேட்டு வந்தாங்கன்னா பொண்ணு தொழுவுமாங்க. ஏன்னா கேட்க வேண்டியதா போச்சுன்னா, முஸ்லிமான பொண்ணுதான் ஆனா தொழுவாது, அது எப்படி? அது தொழுகலைன்னா எப்படி முஸ்லீம்? இல்ல காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தா அப்ப தொழுவ முடியறது இல்ல, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா தொழுவா? என்னது அப்ப? அதனாலதான் நம்ம உலமாக்கள் அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்களோ தெரியல, கல்யாண மஜ்லிஸ்ல ஷஹாதா சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா மாப்பிள்ள இதுவரைக்கும் காஃபிரா இருந்தாரு, தொழுவாத காஃபிரா இருந்தாரு. அப்ப காஃபிருக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது மஸ்ஜிதுல? சரி, அந்த நேரத்திலேயாவது கலிமா சொல்லி கொடுத்து முஸ்லீமாக்கி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு. அப்ப நான் கேட்டேன், சரிங்க மாப்பிள்ளைக்கு இங்க கலிமா சொல்லி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, பொண்ணுக்கு யார் சொல்லி தர்றது? அதுவும் அந்த கேஸ் தானே. எந்த கேஸ்? தொழுவாத கேஸ் தானே. அப்ப அதுக்கு அப்ப வந்து ஒரு முஸ்லீமா ஒரு காஃபிருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க எப்படி? இவருக்கு இப்ப ஷஹாதா சொல்லி கொடுத்து முஸ்லீமாக்கிறீங்கன்னா அப்ப அங்க ஒரு பாவம் கண்மணி ஒன்று உட்கார்ந்து இருக்க, அது என்ன பண்றது? அதை என்ன பண்றது? அதுக்கு யாரு ஷஹாதா சொல்லி கொடுக்கிறது? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே. தொழுகிற முஸ்லீம், தொழுவாத முஸ்லீம் எங்கெங்க இடம் இருக்கு? நானும் தேடி 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 ஹதீஸுகள்ல எங்கேயாவது சட்ட நூல்களை பார்த்தா தொழுவாம இருக்கிறதுக்கு ஏதாவது அனுமதி இருக்கான்னு பார்த்தா ரெண்டு இடத்துல இருக்குங்க. இருக்கு பயணமா? எங்க போர்லயே தொழுதாவணும் சார், போர்லயே தொழுதாவணும். பயணத்தில் எப்படி? அம்பு மழை பொழுது கொண்டிருந்தாலும் கூட தொழ வேண்டும். இல்ல அதுக்கு மேல சிரமமா இருந்தாதான் பிற்படுத்துறதுக்கு அனுமதி இருக்குது. அஹ்சாப் யுத்தத்தில் ரசூலுல்லாஹ்க்கு வந்தது மாதிரி. என்னங்க ரெண்டே ரெண்டு நேரத்தில்தான் என்ன ஒன்னு பைத்தியமா போயிருக்கணும், இல்லைனா செத்து போயிருக்கணும். எல்லாத்துக்கும் அப்படித்தான். பெண்களாக இருந்தால் வேற ஒரு எக்ஸெப்ஷன், அது வேற, அது மன்னிக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் அவங்களுக்கு தொழுகை கிடையாது, அந்த நேரத்தில் அவங்களுக்கு தொழுகை கிடையாது. எப்படிங்க ஒண்ணு ஆளு பைத்தியமா மாறி இருக்கணும், புத்திப்பு பேதரிச்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, இல்லைனா மௌத், அதாவது மௌத்து அல்லது மௌத்துக்கு நிகரா கோமா ஸ்டேஜ் அந்த மாதிரி போயிட்டாருன்னா தாங்க. இப்ப முஸ்லிம்கள் எப்படி ஆயிருக்கிறாங்கன்னு சொன்னா, இவர் ஜும்மா தொழுகிற முஸ்லீம், இவர் பெருநாள் தொழுகிற முஸ்லீம், இவர் லைலத்துல் கதருக்கு தொழுகிற முஸ்லீம், இவர் பராத்திரவுக்கு தொழுகிற முஸ்லீம். என்னங்க கதையாகி போச்சு, வேதனையா இல்லையா? அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய மறுமையின் வெற்றியின் ரகசியம் இங்கே இருக்கிறது. பல எத்தனையோ விஷயங்களிலே கண்ணும் கருத்துமாக பேணுதலாக இருக்கின்றவர்கள் ஜக்காத் விஷயத்திலே அலட்சியம் செய்வதை பார்க்கிறோம். ஜக்காத் என்பது கணக்கிட்டு துல்லியமாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு இபாதத்துங்க. எப்படிங்க, தோராயமா குத்து மதிப்பா அப்படி மொத்தமா பார்த்துட்டு அப்படியே கொஞ்சத்தை கொடுத்துக்கிறேன், அப்படி அல்ல. என்னிடத்தில் இவ்வளவு சொத்து இருக்கிறது, சில்லற காசு முதற்கண்டு, அதற்கு இவ்வளவு ஜக்காத் கடமை, அதுக்கு மேல நீங்க உபரியா கொடுக்கறீங்கன்னா அது வேற விஷயம். துல்லியமாக கணக்கிடப்பட்டு அதற்காக வேண்டிய நீங்க சாப்ட்வேர் போடணுங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் கடையில சாப்ட்வேர் போடுறாங்கல்ல, கல்லால திருடி வாங்கணும் அதுக்கு சாப்ட்வேர் போடுறாங்க, கணக்கு சரியா பார்க்கணுமா அதுக்கு சாப்ட்வேர், எல்லாத்துக்கும் சாப்ட்வேர் இருக்கு. அல்லாஹ்வுடைய ஹக்குக்காக போட்டால் உங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைச்சிருக்கும். எப்படிங்க, நான் இன்னைக்கு என்னுடைய வியாபாரத்தை கம்ப்யூட்டரைஸ்டாக ஆக்கி வைத்திருக்கிறேன், ஏன் ஜக்காத்து துல்லியமாக கொடுப்பதற்கு சுபஹான் அல்லாஹ், உங்களுக்கு செலவழிச்சதுக்கு நன்மையும் கிடைச்சு போச்சு, துன்யா லாபமும் கிடைச்சு போச்சு இல்லையா? என்னுடைய வரவு செலவை நான் கம்ப்யூட்டர்ல கணக்க சரியா பாக்குறேன், எதற்காக வேண்டி, ஜக்காத்து கொடுப்பதற்காக. சுபஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப இந்த ஜக்காத்தை அல்லாஹு தஆலா ஷஹாதாவில் இருந்து பிரிக்கவில்லை, சலாத்தில் இருந்து அல்லாஹ் பிரிக்கவில்லை. அப்படித்தான் நபியின் சமுதாயத்தால், நபி உருவாக்கிய சஹாபா சமுதாயத்தால் இந்த ஜக்காத் பார்க்கப்பட்டு வந்தது, அப்படித்தான் இந்த ஜக்காத் பேணப்பட்டு வந்தது. ஜக்காத் இல்லாத ஒரு சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கவில்லை. ஷஹாதா சொன்ன சமுதாயம், தொழுகின்ற சமுதாயம், ஆனால் ஜக்காத் கொடுக்காத சமுதாயம், அப்படி ஒரு சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கவில்லை, எண்ணி பார்க்கவில்லை. முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு, நபி வாழ்நாளிலேயே நபியினால் கவர்னராக, ஆமிலாக, நபி சார்பாக ஆளுநராக அனுப்பப்பட்ட ஒரு பெரிய தகுதி வாய்ந்த கண்ணியமிக்க ஒரு வாலிப சஹாபி அவர்கள் யமன் தேசத்திற்கு அனுப்புகின்றார்கள், ஒரு கவர்னரை அனுப்புகின்றார்கள், நாட்டை ஆளக்கூடிய ஒரு ஆளுநரை, ஒரு பிரசிடென்டை அனுப்புகின்றார்கள். அவருக்கு நபி சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? இதுதான் சகோதரர்களே மார்க்கம். முஸ்லிம்களிடத்தில் ஆட்சி அதிகாரத்தை தனியாக, மார்க்கத்தை தனியாக பார்க்க முடியாது. நம்முடைய அரசாங்கம் மார்க்கத்தின் அடிப்படையிலே அமைக்கப்பட்ட அரசாங்கம். ஏன் நமது மார்க்கத்திலே அரசாங்கம் தனி, வாழ்க்கை தனி என்று பிரித்து சொல்லப்படவில்லை? நமது மார்க்கத்திற்குள் அரசாங்கம் இருக்கிறது, அரசாங்கத்திற்குள் மார்க்கம் இருக்கோ இல்லையோ வேற விஷயம். ஆனால் மார்க்கம் வந்தால் அங்கே கண்டிப்பாக எதுவும் இருக்கும், அரசாங்கமும் இருக்கும். அரசாங்கம் மார்க்கத்திற்குள் இருக்க வேண்டும். அரசாங்கத்துக்குள்ளார மார்க்கத்தை பூத்த பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வளைக்க பார்த்துருவீங்க. அரசாங்கத்தை எதில் கொண்டாந்து பூத்துங்க, மார்க்கத்துக்குள்ளார பூத்துங்க, ஒத்து வந்தா வச்சுக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. அப்ப முஆதை அனுப்புகின்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னார்கள் முஆத்? இமாம் புகாரி அறிவிக்கின்றார்கள், பல இடங்களில் இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள், யா முஆத் இன்னக தாதி கௌமம் மின் அஹ்லில் கிதாப், குறிப்பாக நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அங்கே சில யூதர்களை, சில கிறிஸ்தவர்களை நீங்கள் அங்கே சந்திக்க போகிறீர்கள் உங்களுடைய இந்த பயணத்தில். ஏன்னா இந்த யூத கிறிஸ்தவர்கள்ட்ட ஜக்காத்துன்னு ஒரு கான்செப்டே இல்லாம போயிருச்சு. வட்டி வாங்கி
மக்களை கொல், வட்டியினால் மக்களை வதை என்ற கொள்கைக்கு வந்து விட்டார்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பையினால சொல்லும் பொழுது, மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ பாதிரிகளே, யூத பாதிரிகளே, وَمَا أُمِرُوا إِلَّا لِيَعْبُدُوا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ حُنَفَاءَ وَيُقِيمُوا الصَّلَاةَ وَيُؤْتُوا الزَّكَاةَ وَذَلِكَ دِينُ الْقَيِّمَةِ. ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் சொன்னான், யூத மார்க்கத்திலே மதத்திலே ஜகாத் இல்லாமல் போய்விட்டது, சலாத் நபிமார்களின் தொழுகை இல்லாமல் போய்விட்டது. வணக்க வழிபாடு என்ற பெயரால் மார் தட்டிக் கொள்வதோ, கன்னத்தில் தட்டிக் கொள்வதோ, சிலுவை போட்டுக் கொள்வதோ, அல்லது சில ஆடம்பர சடங்குகளோ அவர்களுக்கு மார்க்கமாக ஆகியிருந்தது. அல்லாஹ் கேட்டான், நீங்கள் இறக்கப்பட்ட வேதத்தை பின்பற்றுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களிடத்தில் எங்கே தொழுகை, உங்களிடத்தில் எங்கே ஜகாத் என்று. அப்ப இந்த கேள்வி அவங்களுக்கு மட்டும்தானா, நமக்கு இல்லையா? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஆத், நீ யூத கிறிஸ்தவ மக்களை சந்திக்கலாம், நீ அவர்களை அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அழைப்பு கொடு. உதுஉஹும் இலா யுஹிதுல்லாஹ், வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விற்கு மட்டும் கலப்பற்ற முறையிலே செய்யப்பட வேண்டும். பிறகு சொன்னார்கள், ஃபைன்ஹும் அஜாபு லிதாலி, இன்னொரு அறிவிப்பிலே ஃபைன்ஹும் அதாஉ லிதாலி, முஆத், அதற்கு அவர்கள் உமக்கு கட்டுப்பட்டு விட்டால், அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால், அதற்கு பிறகு நீ சொல், அவர்களின் மீது இரவு பகலில் அல்லாஹ் ஐந்து நேர தொழுகைகளை கடமையாக்கி இருக்கிறான் என்று. பிறகு அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் நீ அவர்களுக்கு சொல், அல்லாஹ் அவர்களது செல்வத்திலே ஜகாத்தை கடமையாக்கி இருக்கின்றான், அந்த ஜகாத் அவர்களுடைய செல்வந்தர்களிலிருந்து எடுக்கப்பட்டு அவர்களிலேயே தேவை உள்ளவர்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். ஜகாத் இஸ்லாமை பொறுத்தவரை, இஸ்லாமிய அரசாங்கத்தை பொறுத்தவரை, அரசாங்கம் நடத்துவதற்குண்டான அந்த வரி அல்ல சகோதரர்களே. ஜகாத் மார்க்க வரி, இதை ஏழை வரி என்று தவறாக சொல்வார்கள், தப்பு. ஜகாத் என்பது என்ன வரி? என்னங்க வரி? என்ன வரி? என்னங்க மார்க்கத்துக்கு வரி இருக்கு? ஆமாங்க, ஆம், அந்த மார்க்கத்திற்குரிய வரியை நீ கொடுக்கின்ற வரைதான் அந்த மார்க்கத்தை நீ பின்பற்றக்கூடியவனாக இருப்பாய். அந்த மார்க்கம் உனக்கு சொந்தம், நீ அந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரனாக இருப்பாய். அந்த வரியை நீ செலுத்தவில்லை என்றால் அந்த மார்க்கம் உனக்கல்ல, நீ அந்த மார்க்கத்திற்கல்ல. எனவேதான் ஜகாத் சலா ஷஹாதாவோடு சேர்க்கப்பட்டது. எதோடு சேர்க்கப்பட்டது? ஷஹாதாவோடு சேர்க்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறிப்பாக மக்கா வெற்றியின் போது அல்லாஹ் இறக்கிய வசனம் சூரத்து தௌபாவுடைய ஆறாவது வசனம். மக்கா வெற்றியின் போது அல்லாஹ் இறக்கிய வசனம் என்ன வசனம்? ஃபைன் தாபு வ அகாமுஸ் ஸலா வ ஆதுஸ் ஸகா ஃபஹல்லு ஸபீலஹும். இதே வசனத்தை அல்லாஹு தஆலா திரும்ப ஒரு நாலு வசனங்கள் கழிச்சு அல்லாஹ் சொல்கிறான், ஃபைன் தாபு وَأَقَامُوا الصَّلَاةَ وَآتَوُ الزَّكَاةَ فَإِخْوَانُكُمْ فِي الدِّينِ. என்ன அர்த்தம்? எந்த சூழ்நிலையிலே இறக்கப்படுகிறது? மக்காவிலே. மக்காவிலே மக்கா வெற்றியின் போது இறக்கப்படுகிறது. சரி, மக்கால யாருங்க கூடியிருந்தா? குறைஷிகள். அவங்க யாருக்கு? ரசூல்லாக்கு. ரத்த சொந்தங்கள், ஹாஷிமிகள், குறைஷிகள், முதர், ஆதி, எத்தனை வகையான குடும்பத்தார்கள் குறைஷி கோத்திரத்திலே. அவங்க எல்லாம் யாருக்கு? எங்கேயாவது போய் ரசூல்லாவோட சம்பந்தப்பட்டு இருப்பாங்க. மக்கா பூர்வீக மக்கள், இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபியினுடைய வாரிசுகள். அவர்கள் இஸ்லாமை ஏற்ற போது அல்லாஹ் சொன்னான், நபியே உங்க குடும்பத்தார்னு சொல்லிட்டு நீங்க சலுகை பண்ண முடியாதுங்க. உங்க சொந்தக்காரங்க நீங்க சலுகை பண்ண முடியாது. ஃபைன் தாபு, அவர்கள் இணை வைப்பில் இருந்து விலகிவிட்டால், அவர்கள் இணை வைப்பில் இருந்து விலகிவிட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷஹாதாவை ஏற்றுக்கொண்டு விட்டால். சரியா? உட்டான அல்லாஹு தஆலா இல்ல. தொழுகையை அவர்கள் நிலை நிறுத்தினால். சேர்த்தானா? எதோட கொண்டு போய் சேர்த்துட்டான்? ஷஹாதாவோட சேர்த்துட்டானா? அதோட விட்டானா? விடல. அவர்கள் ஜகாத்தையும் கொடுத்தால் அப்போதுதான் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள். அப்பத்தான் நீங்க அவங்களை கைது பண்ணாம விட்டுருங்க. அவங்க முஸ்லீம் ஆயிட்டாங்க முழுசா, இல்லனா அவங்க பழையபடி முஷ்ரிக்குதான், கண்ட இடத்துல வெட்டுங்கட்டான். அதுக்கு முந்தைய வசனத்தை படிச்சு பாருங்க. அவர்களை நீங்கள் எங்கு கண்டாலும் நீங்கள் அவர்களை வெட்டலாம், முஷ்ரிக்குகள். அப்ப அவர்களை உங்களவர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், அவர்கள் ஆக வேண்டும் என்றால், அவர்கள் ஷிர்க்கிலிருந்து விலகி எதிலிருந்து விலகி இருக்கணும். ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா? முஸ்லீம் தான் ஆனா ஷிர்க் பண்ணுவார். எப்படிங்க? அது என்னங்க முஸ்லீம்? எப்படிலாம் முஸ்லீம் ஆயிருக்காங்க பாருங்க. முஸ்லீம் தான் ஆனா தொழவும் மாட்டாரு. எப்படி? முஸ்லீம் தான் ஆனா ஜகாத்து கொடுக்க மாட்டாரு. இப்ப இன்னும் கொஞ்சம் கூடி போய் எப்படி ஆயிருச்சு? இந்த பக்கம் பள்ளிவாச, இந்த பக்கம் ஷிர்க். இங்க தௌஹீத், தொழுகை அல்லாஹ்வுக்காக நடத்தப்படும், அங்க போய் அவுளியாட துவா செய்யப்படும். நடக்குதா இல்லையா? இதை எந்த மார்க்கம் அங்கீகரித்தது? சிந்திக்க வேணாமா? இன்று கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய நம் மீது மழையாக பொழியக்கூடிய அத்தனை சோதனைகளுக்கும் காரணம் நமது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஷிர்க்கு தான். உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் ஷிர்க்கிலே இருக்கிறார்களோ அங்கெல்லாம் துன்பங்கள், துயரங்கள், சோதனைகளிலே இருக்கிறார்கள். எங்கே தௌஹீதில் சுத்தமாக வந்தார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு உதவ காத்துக் கொண்டிருக்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா சில விஷயத்தை சொல்கிறார்கள். தான் ஹபஷாவிலே பார்த்ததை மைமூனா சொல்கிறார்கள். ரழியல்லாஹு அன்ஹுமா ஜமீஅன், ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர்கள். அங்கே நாங்கள் பல வணக்க ஸ்தலங்களை பார்த்தோம். அங்கே நபிமார்களின் கபர்கள், அதனுடைய படங்கள், நல்லோர்களின் வரைபடங்கள் அங்கே வரையப்பட்டிருந்தன. அப்போது சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் யூதர்களை கிறிஸ்தவர்களை சபிப்பானாக, தங்களுடைய நபிமார்களின் அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக மாற்றிக்கொண்டார்கள். நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன், என்னுடைய கபரை வணங்கப்படும் இடமாக நீங்கள் ஆக்காதீர்கள். எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை! கபருக்கு செல்வதாக இருந்தால் சலாம் சொல்வதற்காக செல்ல வேண்டும். எதற்காக? நீங்கள் அங்கே சென்று உங்களுக்கு மறுமையை நினைவூட்டிக் கொள்வதற்காக செல்ல வேண்டும். ஒரு முஸ்லிமுக்கு தொழுகை நடத்தப்படாமல் அடக்கம் செய்யப்பட்டிருந்தால் அவர் மீது தொழுவதற்காக அங்கே செல்ல வேண்டும். குரான் ஓதுறதுக்கு கபர், யாசின் ஓதுறதுக்கு கபர், எங்கப்பா இருக்குது? யாசின் தொழுகையில ஓதுங்க, வீட்டில் ஓதுங்க, மஸ்ஜிதில் ஓதுங்கள். எங்க போய் யாசின் ஓத போறாங்களா? தர்காவில் போய் யாசின். இன்று பலரை பார்க்கிறோம், வியாழக்கிழமை ஆகிவிட்டால் கபருக்கு செல்கிறார்கள், எழுத்துக்காப்பிற்கு போறாங்களாம். அதிலும் குறிப்பா நம்ம கண்மணிகள். இன்று நமது தமிழ்நாட்டிலே நமது கண்மணிகள் மஸ்ஜிதுக்கு வரக்கூடாது என்று தடுக்கப்பட்டார்கள், ஆனால் தர்காக்களுக்கு செல்லலாம் என்று அகலமாக வாசல்கள் விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்காக. ஏன்னா அங்கதான் வசூல். என்னங்க வசூல்? இங்க ஜகாத்தா எதையும் கொடுக்க மாட்டாங்க, ஆனா அங்க நேர்ச்சியா போய் எதை வேணாலும் கொடுக்க தயார். ஏமாற்றப்படும் போது, மார்க்கத்தின் பெயரால் அங்கே வஞ்சிக்கப்படும் போது எதுக்கு வேணாலும் தயார். ஆனா அல்லாஹ்வுடைய ஹக்கு என்று வந்துவிட்டால் உள்ளத்திலே கருமித்தனம் கப்பிக்கொள்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானா? நான் சொல்றேன், யாரும் கோச்சுக்காது, யாரும் கோச்சுக்க மாட்டீங்களே. அப்ப அல்லாஹ் சொன்னான், நபியே அவர்கள் ஷிர்க்கில் இருந்து விலகினால். அப்ப ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது, ஷிர்க் இருக்க முடியாது. இப்ப கேள்வி கேட்கிறாங்க, நீங்க முஸ்லீம் சொன்ன முஸ்லீமா, தௌஹீத் முஸ்லீமா, சும்மா முஸ்லீமா? அட என்னடா கேள்வி இது, என்னப்பா கேள்வி இது, இதுனா தௌஹீத் முஸ்லீம், எல்லா முஸ்லீமும் தௌஹீத் தான். அப்படி தௌஹீத் இல்லைன்னா முஸ்லீம் கிடையாது. இந்த தௌஹீதுங்கிற பேரை யாரும் தனக்கு சொந்தம் கொண்டாட முடியாதுங்க. சில பேர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு சொந்தம் கொண்டாடிட்டு உட்கார்ந்துருக்காங்க, என்ன உங்க அத்தா விட்டு சொத்து மாதிரி ஐடென்டி கார்டுலாம் கொடுக்குறாங்களா? அது எங்க பசுமகான் ஆச்சரியமா இருக்கு. ரசூலுல்லா எங்க ஐடென்டி கார்டு கொடுத்தாங்க? நபியே ரசூலுல்லாவுடைய காலத்தில் ஐடென்டி கார்டா? பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்களா? நீ ஷஹாதா சொன்னாயே முஸ்லீம், அவ்வளவுதான். நீ தௌஹீதுல இருக்கிற, தௌஹீதுனா என்ன? அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவது. இப்ப கேக்குறாங்க, நீங்க முஸ்லீம் தௌஹீதா அல்லது சும்மாவா சாதாவா? என்ன சாதா முஸ்லீம், முஸ்லீம்ல என்னங்க சாதா? முஸ்லீம்னால ஹை குவாலிட்டி தான். பார்த்து ஏமாந்துடாதீங்க, பயந்துடாதீங்க. நம்ம எல்லாம் தௌஹீத் வாதி தான். என்னங்க, ஏன் அல்லாஹ் ஒரு இடத்துல வணங்குறோம்? அல்லாஹ்வை வணங்கக்கூடிய எல்லாரும் தௌஹீத் வாதிகள் தான். அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கி குர்ஆன் சுன்னாவின்படி வாழக்கூடிய எல்லாரும் சுன்னத்து வல் ஜமாத் தான். ஆனா சில பேர் தப்பா வணங்கி வச்சிருக்காங்க. என்ன தர்கா கட்டி தர்கால குடி போனாதான் சுன்னத்து வல் ஜமாத்துன்னு? கிடையாதுங்க. சரி, நம்ம ஜக்காத் மேட்டருக்கு போயிடுவோம். ஃபயின் தாபு, அவர்கள் ஷிர்க்கிலிருந்து விலகி வாக்காமுஸ்ஸலா, தொழுகை நிலைநிறுத்தி வாதவுஸ்ஸகா, ஜகாத்தை கொடுத்தால், நபியே இப்போது நீங்கள் அவர்களை உங்களது மார்க்க மக்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்ப சொந்த குறைசியா இருந்தாலும் சரி, ஹாஷிமியா இருந்தாலும் சரி, ஜகாத்து கொடுக்கலன்னா நபியே வெட்டி கொடுங்கட்டான். இப்ப திரும்ப போறோம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு. ஆனா இப்ப மக்கால இருந்து மதீனாக்கு போயிடுறோம். எங்க போறோம்? மக்கால இருந்து மதீனாக்கு போறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்க. கிலாபத் பொறுப்புக்கு யார் வர்றா கடைசியில? பெண்கள் யாராவது சொல்லுங்கம்மா, யார் வர்றா கிலாபத் பொறுப்புக்கு? அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு ரசூல்லாக்கு என்னம்மா உறவு? ரசூல்லாவுடைய மாமனார். சரியா? சித்திக் அவங்கள மக்கள் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கிறாங்க, கலீஃபாவாக ஆயிட்டாங்க. பாருங்க, உலகத்தில் அப்படி ஒரு குழப்பம் உருவாக முடியாதுங்க, அவ்வளவு குழப்பங்க. இப்ப உள்ள குழப்பத்தில பெரிய குழப்பமா நினைக்காதீங்க, அதோடு ஒப்பிட்டு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. அதனால அல்லாஹ்வுக்கு சுக்குர் பண்ணுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட குழப்பத்தை எல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு, சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தாக்கத்து இல்லை. அதனால அல்லாஹ் கொடுக்க மாட்டான். உலகத்தில் இனி வரக்கூடிய அத்தனை குழப்பங்களுக்கு முன்மாதிரி அங்கே இருக்கிறது. அந்த குழப்பங்களின் தீர்வுக்குள்ள அழகிய முன்மாதிரியும் அங்கே இருக்கிறது. அப்ப அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கலீஃபாவான உடனே பிரச்சனைகளை பார்க்கறாங்க. இப்ப குறிப்பா நம்ம ஒரு பிரச்சனைக்கு மட்டும் போவோம். அது என்ன பிரச்சனை? முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகின்ற ஒரு பெரும் கூட்டத்தார், கிராம மக்கள்ல நாங்க கரெக்டா ஷஹாதா சொல்லுவோம், ஷிர்கே பண்ண மாட்டோம், அஞ்சு வேளை தொழுகைய ரொம்ப பெர்ஃபெக்டா சொல்லுவோம், ஆனா இனி ஜகாத்த உங்கள்ட்ட கொடுக்க மாட்டோம். என்ன சொன்னார்கள்? ஜக்காத்த கொடுக்க மாட்டோம். ஆனா கரெக்டா தொழுதாங்க. எப்படிங்க? அஞ்சு வேளை தொழுகைய ரொம்ப அழகா தொழுதாங்க. ஷிர்கே கிடையாது, அங்க தர்காவே கிடையாது. இருந்துச்சா? தர்கா கிடையாது, கந்தூரி கிடையாது, உருசு கிடையாது, பச்சை போர்வை கிடையாது, பச்சை கம்பளம் கிடையாது, ஜண்டா கிடையாது, பூரியா பாத்தியா கிடையாது, அந்த பாத்தியா இந்த பாத்தியா எதுவுமே கிடையாது. பெர்ஃபெக்டா இருந்தாங்க, தொழுக ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்தாங்க. ஆனா சொன்னாங்க என்ன? என்னங்க சொன்னாங்க? ஜகாத் கொடுக்க மாட்டோம், எங்களை விட்டுருக்கோம். ஏன்னா ஜக்காத் ரசூல்லா காலத்துல ரசூல்லா வாங்கினாங்க, முடிஞ்சு போயிடுச்சு. ரசூல்லா மௌத்தா போயிட்டாங்க, இனி நாங்க ஜக்காத் எல்லாம் கலிப்பாடெல்லாம் கொடுக்க மாட்டோம். ரசூல்லாவுக்கு தான் எல்லாம் வாங்க சொன்னோம். குரான்ல இருந்து ஆதாரம் கொண்டு வந்தாங்க, சூரத்து தௌபாவுடைய வசனத்திலிருந்து ஆதாரம் கொண்டு வந்தாங்க. ரசூல்லாக்கு தான் சொல்றா அல்லாஹ் ஜக்காத்தை வசூல் செய்யுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இனிமே நாங்க வந்து ரசூல்லா இல்லையே, இனிமே அதுக்கு ஜக்காத்துன்னாங்க. புரியுதா? வழிகட்ட ஒவ்வொரு கூட்டத்தாரும் ஹதீஸை விட்டு விட்டு குரான் மட்டும் போதும் என்று சொல்வார்கள், அல்லது குரானுக்கு ஹதீஸ் முரண்படுகிறது என்று ஹதீஸை தூக்கி எறிவார்கள், அல்லது சஹாபாக்களின் சமுதாயம் எங்களுக்கு முன்மாதிரி இல்லை, எங்களுக்கு குரான் ஹதீஸே போதும் என்று சொல்வார்கள். வழிகட்ட கூட்டத்தின் அடையாளங்களிலே ஒன்று, அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். அப்ப அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, அப்படிங்களா வா பார்க்கலாம் வாங்க, உங்களை தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம். எப்படி
நாங்கள் நபியிடமிருந்து கற்காத மார்க்கத்தை யாருங்க, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்ஸார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்ஸான், முந்தியவர்கள் முதலாம் அவர்கள் முஹாஜிர்கள் அன்சாரிகள் அவர்களின் வழியிலே அவர்களை பின்பற்றக்கூடிய நன்மக்கள்.
எப்படிங்க
இவர்களைத்தான் அல்லாஹ் புரிந்து கொள்வான். அப்ப குர்ஆன் அதற்கு இந்த அர்த்தம் தான், அல்லாஹ்வுடைய இந்த வசனத்திற்கு இதுதான் சட்டம், அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை கொண்டு இதுதான் விளக்கம், நபியின் இந்த ஹதீஸுக்கு இதுதான் அமல் என்பதை நிர்வகிக்கக்கூடிய நிர்ணயிக்கக்கூடிய சமுதாயம் தான் சஹாபாக்கள். செயல் வடிவம் எப்படிங்க, குர்ஆன் ஹதீஸ் என்பது தேரி என்றால் சஹாபாக்கள் யார்,
யாருங்க
பிராக்டிக்கல் அமல் அவர்கள். அப்ப 13 வருஷம் மக்கால, அப்புறம் 10 வருஷம் மதினால ரசூலுல்லாஹிடமிருந்து இந்த ஆயத்திற்கு நாங்கள் படிக்காத விளக்கத்தை புதுசா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வந்துவிட்டு குர்ஆனை தூக்கி பிடிக்கிறோம் சொல்றீங்களா நீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து நாங்கள் மார்க்கத்தை புரிந்திருக்கிறோம். பிறகு சொன்னார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, வல்லாஹி லௌ காதிலன் மன் ஃபர்ரக பைன ஸாஃபி வஸ்ஸகா, தொழுகை ஸகாத்தை பிரித்தவனிடத்திலே நான் ஆயுதம் ஏந்தி போர் புரிவேன்.
தொழுகையை
ஜகாத்தை பிரித்தவனிடத்திலே நான் ஆயுதம் தரித்து போர் புரிவேன். ரசூலுல்லாஹுவின் காலத்திலே ஒரு ஒட்டகத்தின் கயிறை அல்லது ஒரு ஒட்டக குட்டியை அவர்கள் ஜகாத்தை கொடுத்துக் கொண்டிருந்து அந்த ஜகாத்தின் அளவை இப்போது கொடுக்க மறுத்தாலும் அதற்காக நான் அவர்களிடத்திலே யுத்தம் புரிவேன்.
அப்ப அந்த கிராமங்களுக்கு படைகளை அனுப்பினார்கள், இஸ்லாமிய இராணுவங்களை அனுப்பினார்கள். யார் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் என்று மறுத்து கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய ஆண்கள் போர் வீரர்களாக இருந்தவர்கள் வெட்டப்பட்டார்கள், அவர்களுடைய பெண்கள் முஷ்ரிக்குகளின் பெண்களைப் போன்று கைதிகளாக அடிமை பெண்களாக ஆக்கப்பட்டார்கள். அவர்களும் அந்த கொள்கையிலே இருந்திருந்தால் புரிஞ்சுச்சா? இப்ப இது யாருடைய காலத்தில் நடந்துச்சு? கலீஃபா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே, மூத்த நபி தோழர்கள் எல்லோரும் உயிரோடு இருந்த காலத்திலே, அதாவது முஃபஸ்ஸிர்கள் குர்ஆனுக்கு விளக்கம் சொன்ன அந்த விற்பன்னர்கள் நபி தோழர்களிலே, ஹதீஸை ஆயிரக்கணக்கில் அல்ல லட்சக்கணக்கிலே மனப்பாடம் செய்த நபி தோழர்கள், அதை தெளிவாக புரிந்து கொண்ட அந்த மார்க்கத்தின் மூத்த அறிஞர்கள், சஹாபாக்களின் சமுதாயம் உயிரோடு இருந்த போது அவர்கள் அத்தனை பேர்களுடைய அங்கீகாரத்தோடு இந்த போர் ஜக்காத்து கொடுக்காதவர்களின் மீது நடத்தப்படுகிறது என்றால், இப்ப வந்துகிட்டு அது ஜக்காத்து பார்க்கலாம், எப்படிங்க பார்க்கலாம், பொறுமையா பார்க்கலாம், எப்ப பார்க்கலாம், கபருக்கு சென்றதற்கு பிறகா? ஜக்காத்து கொடுக்காதவனுக்கு மிகவும் விஷம் உள்ள மிகப்பெரிய பாம்பு அவனது கபரிலே சாட்டப்படுகிறது. நாளைக்கு மஹ்ஷர் இருக்கா இல்லையா, மஹ்ஷர் மைதானம் இருக்கா இல்லையா, எந்த மைதானத்துக்கு நீங்க போறீங்களோ இல்லையா கண்டிப்பா அந்த மைதானத்துக்கு போய் தான் ஆகணும். அந்த மைதானத்துக்கு வராத எந்த வீரருமே இருக்க மாட்டார், கண்டிப்பா எல்லா வீரரும் அந்த மைதானத்துக்கு போய் தான் ஆகணும். அங்க சில கேட்டகரி இருக்காங்க, அந்த கேட்டகரி மக்களுக்கு மட்டும் அவங்கள நரகத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி வேதனை ஆரம்பமாயிடும். பொதுவா மற்றவங்களுக்கு வேதனை எங்க ஆரம்பிக்கப்படும், நரகத்துக்கு அனுப்புன வேதனை. சில மக்களுக்கு எங்கே வேதனை ஆரம்பிச்சிடும், கபூர்ல இருக்கு, நரகத்துக்கு முன்னாடி மஹ்ஷர் நிக்கும் பொழுதே அவனுக்கு ஸ்டார்ட் பண்ணிருங்க நல்லா சொல்லிடுவான். அதுல ஒரு கூட்டம் ஜக்காத்து கொடுக்காதவர்கள், யாருங்க ஜக்காத்தை தடுத்தவர்கள், ஒட்டகத்தின் சொந்தக்காரர்கள் ஜக்காத்து கொடுக்கலையா, அதே ஒட்டகங்களை அப்படியே அல்லாஹ் எழுப்புவான், நட இவன் மேல மிதிச்சு மிதிச்சுக்கிட்டே போவோம்,
மாடா ஆடா எழுப்பப்பட்டு இவனை மிதிக்க வைக்கப்படும். மிக கடுமையான வேதனையாக இருக்கும், கேவலமான வேதனையாக இருக்கும். இன்னும் ஒரு அறிவிப்புல வருது, விஷம் ஏற்றப்பட்ட மிகப்பெரிய கொடூரமான ஒரு பாம்பு அவனை கொட்டிக்கொண்டே இருக்கும். எங்க எல்லா மஹ்ஷர்லயே இன்று மக்கள் இந்த ஜகாத்துரிய விஷயத்திலே மிகப்பெரிய அலட்சியத்தில் இருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. தன் மீது ஜகாத் கடமையா என்பதை அறியாமல் பலர் இருக்கிறார்கள். அல்லது தனக்கு செல்வம் இருக்குது, அதான் அப்பப்ப வர்றவங்களுக்கு நாம கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறேன். சில நேரத்தில் கணக்கு பண்ணா அது கொஞ்சம் அதிகமா கூட இருக்கலாம் என்னலாம். உங்களுக்கு சொந்தமானது என்றால் அதுல சந்தேகத்தின்படி நீங்கள் யூகத்தின்படி நிர்ணயிக்க மாட்டீர்கள். ஆனா அல்லாஹ்வுக்கு சொந்தமானதுல மட்டும் யூகத்தின் அடிப்படையிலே சந்தேகத்தின் அடிப்படையிலே முடிவுகள். அப்ப அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஜகாத் கொடுக்காத மக்களிடத்தில் யுத்தம் செய்தார்கள். அவர்களில் உள்ள ஆண்கள் கொல்லப்பட்டார்கள், பெண்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். அதே கொள்கையிலே அவர்கள் இருந்தால் யார் தௌபா செய்தார்களோ அவர்களை முஸ்லிம்களாக ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நீ கொஞ்சம் குர்ஆனை திறந்து படிச்சு பாருங்க. 80க்கு மேற்பட்ட வசனங்களிலே தொழுகையோடு ஜகாத்தை சேர்த்து சொல்கிறான். குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்கள், ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்கள், இவர்கள்தான் அழியாத வியாபாரத்தை இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். மூமின்களுடைய அடையாளத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது தொழுகையை நிலைநிறுத்துவதிலிருந்து ஜகாத்தை கொடுப்பதிலிருந்து அவர்களுடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அவர்களை மறக்கடித்து விடாது. இதுதான் மூமின்களுடைய சின்னமாக அல்லாஹ் சொல்கிறான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம ஜகாத்தை ரொம்ப சாதாரணமா நினைச்சு கொள்ளாதீங்க. இதிலே உங்களுடைய பரக்கத் இருக்கிறது. ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, என்ன இருக்கிறது? வளர்ச்சி இருக்கிறது, வளர்ச்சி இருக்கிறது, மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கின்றான் செல்வங்களை. அல்லாஹ்வுடைய பொருத்தமாக இதை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இதை ஒரு கடமையான ஒரு தர்மமாக அல்லாஹ் ஆக்கி உங்களுடைய மறுமையின் வாழ்க்கையின் வெற்றியை அல்லாஹ் இதிலே மறைத்து வைத்திருக்கிறான். அப்ப இந்த ஜகாத் ஏதோ ஏனோ தானமோடு நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு சடங்கு அல்ல, அல்லது ஒரு சாதாரணமாக செய்யப்படக்கூடிய ஒரு தர்மம் அல்ல. இது அதற்கெல்லாம் மேற்பட்டு எந்த செல்வம் எந்த அளவு இருந்தால் ஜகாத் அதில் இந்த தர்மம் கடமை என்பதை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தர்மம் சகோதரர்களே. இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப தங்கம் 85 கிராமுக்கு அதிகமாக இருந்தால், அல்லது அந்த மதிப்புக்குண்டான சொத்து இருந்தால் அதிலே நமக்கு ஜகாத் கடமையாகிறது. வியாபார பொருள்கள், நாம் வாங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த வியாபார சரக்குகள், அதனுடைய முதலுக்கு நாம் ஜகாத் கொடுத்தாக வேண்டும். நாம் வாங்கி வைத்து விலை ஏறினால், அல்லது பின்னால் காலத்திலே நாம் விற்று பயன்பெறலாம் என்று நாம் வாங்கி வைத்திருக்கக்கூடிய நிலங்களுக்கு ஜகாத் கொடுத்தாக வேண்டும். நமது வீட்டிலே அணிகலன்களாக இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி அணிகலன்களுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும். நாம் பயன்பாட்டிலே வைத்திருக்கக்கூடிய வாகனங்களுக்கு ஜகாத் இல்லை. நம்முடைய வீடுகளுக்கு ஜகாத் இல்லை. நாம் வாங்கி வைத்திருக்கக்கூடிய வருமானம் தரக்கூடிய அந்த அசையா சொத்துகள், அதனுடைய வருமானங்களுக்கு நாம் ஜகாத்து கொடுத்தாக வேண்டும். விற்பனைக்காக வாங்கி வைத்திருக்கக்கூடிய விளை நிலங்கள், அந்த பிளாட்டுகள், அதனுடைய முதலுக்கு நாம் வாங்கி அந்த சொத்தினுடைய முதல் மதிப்புக்கு என்ன ஒரு விலைக்கு முதலிலே வாங்கி இருக்கின்றோமோ அந்த விலைக்கு வருடம் வருடம் நாம் அதற்கு கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். பிறகு அதை விற்றால் அதிலிருந்து வரக்கூடிய அந்த வியாபார அந்த பணத்திற்கு மொத்தமாக அடுத்த ஆண்டு அது நமது கையில இருக்குமேனால் அதற்கு நாம் ஜகாத் கொடுக்க வேண்டும். நம்முடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பொருள்கள், அதற்கு ஜகாத் அல்ல. வீட்டிலே பயன்படுத்தக்கூடிய பொருள்கள், அதற்கு ஜகாத் அல்ல. ஜக்காத்திலே விசாலமும் இருக்கிறது. சில நேரங்களிலே ஜக்காத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நெருக்கடிகளையும் வைத்திருக்கிறான். காரணம், உங்களை வேதனையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பதற்காக. அப்ப ஜக்காத்துடைய அளவு அது சரியாக முறையாக பேணப்பட வேண்டும், கணக்கெடுக்கப்பட வேண்டும். அதை தனியாக பிரித்து ஜக்காத்துடைய எண்ணத்திலே கொடுக்க வேண்டும். சில பேர் ஜக்காத்தை பத்தி ரொம்ப கேட்டவன என்ன, அவங்க போய் யார்ட்டையும் கேட்டவன இல்ல, சட்டமா போய் கேட்டிருப்பாங்களா, இந்த மாதிரி சபையில எக்கு தப்பா வந்து மாட்டிக்கிட்டு பயன் கேட்டுறாங்க பாருங்க, ஆஹா என்னடா அது, இவ்வளவு வேதனையை ஆலிம் சார் சொல்லிட்டாரே, சரி நல்லா மாட்டிக்கிட்டோம், சரி அதுல ஏதாவது நமக்கு ஒரு ஓட்ட இருக்குமா. சரி ஆலிம் சார், எங்க அண்ணனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் கேட்டான்னு கொடுத்தேன், நான் அப்படியே ஜக்காத்துல நினைச்சுக்கிட்டுமா, எப்படி என் அக்காவுக்கு மகளுக்கு படிப்புக்குன்னு கேட்டாங்க, நான் அது ஜக்காத்துல நினைச்சுக்கிட்டுமா, எப்படி ஐடியா பார்த்தீங்களா, எப்படி எல்லாம் சிந்திக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நீயத்தோடு வெளியேற்றப்பட வேண்டும் ஜக்காத் என்பது. அதை கொடுக்கும் போது அல்லது எடுத்து ஒதுக்கும் போது உங்களுக்கு என்ன இருக்கணும், ஜக்காத்து நீயத்து இருக்கணும். அல்லது ஒருத்தர பொறுப்பை ஒப்படைக்கிறீங்க, ஜக்காத்துங்கிற நீயத்தில் அவர்கிட்ட ஒப்படைக்குது, நான் உங்களுக்கு இருந்து ஜக்காத்தா தர்றேங்க, இதை நீங்க பொறுப்பா ஒப்படைச்சிருங்க, உங்கள்கிட்ட நீயத்து. அதுக்கப்புறமா அவர் கொடுக்கணுங்கும் போது அவருக்கு அதில் நீயத்து இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அந்த நீயத்தோடு அந்த செல்வம் செல்வத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். ஒருத்தருக்கு கடன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவர் கொடுக்கலன்னு சொன்ன உடனே கழிச்சுக்கிட்டு மாங்க, அது ஆகாது. அப்ப அதாவது நீங்க மார்க்க சட்ட விளக்க நூல்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, தொழுகையினுடைய பாடம் அதற்கு எந்த அளவுக்கு நுணுக்கமாக சட்டங்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ அதே அளவுக்கு ஜக்காத்துடைய பாடத்தின் சட்ட நுணுக்கங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இன்று பொருளாதாரத்தினுடைய அந்த வெளிப்பாடுகள், தொழில்துறையினுடைய வகைகள் எவ்வளவோ பெருகி இருக்கின்றன. முந்தைய காலத்தில் உள்ள வியாபாரம் மட்டுமா இப்ப இருக்கு, எவ்வளவோ வகையான வியாபாரங்கள், தொழில் துறைகள், கொடுக்கல் வாங்கல்கள் பெருகி இருக்கின்றன. அப்ப நம்ம செய்யக்கூடிய வியாபாரம் அது ஹலால் தானா என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஹலாலான வியாபாரத்திலே நான் எப்படி ஜக்காத்தை கொடுப்பது. உங்களுக்கு ஒரு ஆடிட்டரை வச்சு நீங்க அக்கௌண்ட பார்த்து கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டுறீங்களோ இல்லையோ, அல்லது ஒரு அட்வொகேட்டை வச்சு உங்களுடைய அக்கௌண்டை சமாளிக்கிறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு ஜக்காத்தை சரியாக தெரிந்த ஒரு மார்க்க சட்ட வல்லுநர் உங்களுடைய தொழில்துறைக்கு வியாபாரத்திற்கு ஆலோசகராக இருந்தாக வேண்டும். துன்யானா மட்டும் இல்லங்க, நம்மளா ஏதாவது கணக்கு எழுதிட்டா நாளைக்கு கவர்மெண்ட் பிடிச்சுக்கிட்டா வம்புங்கும்பாங்க பாத்தீங்களா, என்ன உஷார். மார்க்கம் அதானங்க இருக்க போது, வேற என்னங்க இருக்க போது, சரியாதாங்க இருக்கும், எவ்வளவு ஈஸி பாருங்க, எப்படி மார்க்கம்னு வந்துட்டா அத்தானங்க, அவ்வளவு வேற என்னங்க இருக்க போது, இவரே முடிவு பண்ணிடுவாரு, அதான் 2% முடிஞ்சிட, எப்படிப்பா 2%? எதுல இருந்து எந்த மாசத்துல இருந்து கணக்கெடுப்ப, எதுல இருந்து கணக்கெடுப்ப, முன்னாடி உள்ளது பின்னாடி உள்ளது, என்ன சொத்து ஒரு இடத்துல இருக்குது, இவரே இதெல்லாம் கழிச்சிருவார், அதெல்லாம் கழிச்சிருவார். இப்படிப்பட்ட தந்திரங்கள் கையாளப்படக்கூடிய ஒன்று அல்ல சகோதரர்களே ஜக்காத் என்பது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முன்னாடி காலத்தில் ஒரு மக்கள் இருந்தாங்க, செல்வத்தெல்லாம் வச்சிருப்பாங்க, வருஷம் முடியும் போது மனைவிக்கு அன்பளிப்பா கொடுத்துருவாங்க, வருஷம் முடிச்ச உடனே திரும்ப வாங்கிப்பாங்க, ஏன் ஜக்காத் இருந்து தப்பிக்கிறாங்களா, தந்திரக்காரர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சாபம் இறங்கக்கூடிய ஒரு செயல் இது. அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய கடமையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தந்திரங்கள் செய்யப்பட்டால், கவனமா கேளுங்க, அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய கடமையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தந்திரங்கள் செய்யப்பட்டால், ஒன்னு. ரெண்டாவது, அல்லாஹ் ஹராமாக்கிய ஹராமை செய்வதற்காக தந்திரம் செய்யப்பட்டால், புரிஞ்சுச்சா. ரெண்டாவது, முதலாவது என்ன, அதான் நீங்க சொல்றீங்களா ஆலிம் சார், முதலாவது என்ன, அல்லாஹ் கடமையாக்கிய கடமையை தட்டி கழிப்பதற்காக அதிலிருந்து தப்பிப்பதற்காக தந்திரங்கள் செய்யப்பட்டால், முதலாவது. இரண்டாவது, அல்லாஹ் ஹராமாக்கிய குற்றத்தை பாவத்தை செய்வதற்கு தந்திரங்கள் செய்யப்பட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனை மழை கொட்டுவதை போட்டு கொட்ட ஆரம்பித்து விடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதோ இந்த யூதர்கள் அல்லாஹ் இவர்கள் மீது கொழுப்பை சாப்பிடுவதை ஹராம் ஆக்கினான், இவர்களோ அதை எண்ணெயாக்கி விற்று அதனுடைய கிரயத்தை புசிக்கிறார்கள். எப்படிங்க கொழுப்பை சாப்பிடாதீங்க அல்லாஹ் ஹராம் ஆக்கினா? கொழுப்பத்தானே சாப்பிடக்கூடாது, அதை நாங்க எண்ணெயாக்கி வித்து சாப்பிடுறோம். நானும் இஸ்ரவேலர்களிலே ஒரு கூட்டம் சனிக்கிழமையிலே அல்லாஹ் மீன் பிடிப்பதை அவர்கள் மீது தடை செய்தான். மீன் தானங்க பிடிக்க கூடாது, நாங்க பாத்தி கட்டிக்கிறோம், வலைய போட்டு வச்சுக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிறோம். நாங்க அல்லாஹ் குரங்குகளாக அவர்களை மாற்றினான். இந்த கண்ணியத்திற்குரியவர்களே, ஜகாத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு அவ்வளவு ஐடியாங்க. இப்ப வீடு வாங்கி வச்சிருக்கிறாங்க பல லட்சத்துக்கு பல கோடிக்கு, அதனால எங்களுக்கு வாழ்ந்த மௌத்து வரைக்கும் ஜகாத்தே கிடையாது. புரியுதா? சரிதானே? வீட்டுக்கு ஜகாத் அல்ல, அது போக இவர்கிட்ட இருக்கிற சொத்துக்கு. வீட்டுக்கு சொல்லுவோம், வீட்டுக்குன்னு சொன்னீங்களா? இவர் கடனுக்கு வீடு வாங்கியிருக்கலாம், ஆனால் அதை கவனிச்சுங்க, வட்டியான கடனா ஹலாலான கடனா என்பது அது வேற விஷயம். கடன் வாங்கி வீடு வாங்கியிருக்கிறார், அந்த கடன் உங்களுக்கு உடனடியாக டிமாண்ட் செய்யப்படக்கூடிய கடனா இருந்தாதான் அது உங்களுடைய ஜகாத்தை தடுக்கும். அப்படி இல்லை என்றால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைகள், வெள்ளி நகைகள், ஏனைய வியாபார பொருட்களுடைய முதலில் உங்களுக்கு ஜகாத்து கடமை மறந்து விடாதீர்கள். இப்ப ரொம்ப பணக்காரங்க இன்னொரு ஐடியா பண்றாங்க. பணக்காரங்கன்னு சொல்றதுனால யாரும் கோச்சுக்காதீங்க செல்வந்தர்கள்லாம். ஏன்னா கண்ணியத்திற்குரியவர்களே, சில நேரங்களில் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, அல்லாஹ் இவரை ஏழையாவே வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமேனு சொல்லிட்டு. ஏன்னா ஏழையாக இருக்கும் போது கொடுத்த கை பணக்காரனாக ஆகிவிட்ட போது கொடுக்க மறுக்கிறது, கஞ்சத்தனம் கருமித்தனம் கூடுகிறது. ஏழையாக இருந்த போது ஆதரிக்கப்பட்ட உறவுகள் பணக்காரனாக ஆனதற்கு பிறகு அனாதைகளாக கைவிடப்படுகிறது. இப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தா நமக்கு என்னங்க ஆகுறது? நமக்குன்னு குடும்பம் இல்லையா, குழந்தை இல்லையா, நம்மளும் கொஞ்சம் சேர்க்க வேணாமா? எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறவர் பேசுறாரு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தால் அதனோடு கொடுக்கின்ற உள்ளத்தையும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். இந்த சில பணக்காரங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அப்படியே ஐடியா பண்ணுவாங்க. கையில எப்போதுமே காசு இருக்க மாதிரி பாத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பணக்காரங்களா சே, இவங்க கடன் கேட்டா யாரும் கொடுத்துருவாங்க? ஏழைங்க கேட்டா கொடுக்க மாட்டாங்க. இவங்க வாங்கிடுவாங்க, இங்கே 5 லட்சம், அங்கே 10 லட்சம், அங்கே 20 லட்சம், நாளைக்கு தர்றேன், அடுத்த மாதம் தர்றேன், அந்த மாதம் தரேன், இந்த மாதம் தரேன்னு சொல்லிட்டு எப்படியாவது இவங்க ஐயத்தை வச்சு எப்படியாவது வாங்கி வாங்கி அதுக்கு ஒரு சொத்தை வாங்கிட வேண்டியது. வாங்கிவிட்டு இப்போ என்ன ஆகிட்டாங்க
இவங்க?
என்னங்க? கடனாளி ஆகிட்டாங்க. இனி அடுத்து இவங்களுக்கு வருஷத்துக்கு மாசத்துக்கு லட்சம் கோடின்னு வந்துகிட்டு இருக்கோம், ஆனால் அதெல்லாம் என்ன ஆகிட்டு இருக்கு? அதான் கடன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, கடன் வாங்கியிருக்கிறவங்க எப்படிங்க ஜகாத்து கொடுக்கறது? நான் சொல்றது புரிஞ்சுச்சா? பெரும்பாலான அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் பெரும்பாலும் சொல்றது ஒரு ஒரு கூட்டம் அவ்வளவு இருக்குது, எண்ணிக்கையில் அவ்வளவு இருக்குது, கரெக்டா இருப்பாங்க. ஒரு சொத்தா இன்னொரு சொத்தா முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மாசம் லட்சம் கோடின்னு வந்துகிட்டு தான் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி சொத்துக்களை சேர்த்து கொண்டே இருப்பார்கள். எப்படி அதுவும் இவங்களுக்கு மொத்தமா வந்தவன வாங்கி கொடுத்துல, எப்படி முதல்ல போடப்பா ஒரு அக்ரிமெண்ட் போட வாங்கிடலாம், 2 மாசத்துல பிறட்டிடலாம், அங்க இங்க இதுல போய் கடைசியில வட்டிக்கு கூட வாங்குறவர் இருக்கிறார்கள். எல்லாம் வாங்கி முடிச்சதுக்கு இப்ப என்ன ஆயிட்டாரு? கடனாளி ஆயிட்டாரு. அதனால ஜகாத்து கொடுக்க மாட்டாராம். அடுத்து எப்ப இந்த கடன் முடியுமோ, கடன் முடியுமோ கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டியை கரெக்டா பேசி வச்சிருப்பார். இதெல்லாம் நான் வாழ்க்கையிலே பலரோடு சந்தித்ததை உங்களுக்கு சொல்கின்றேன் சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சரிங்க, வசிக்கிறதுக்கு வீடு வாங்கணும், சரி வாங்கலாம், அவசியமான அளவுக்குண்டானது அவசியம். ஆடம்பரமாக வாங்கப்படுகின்ற சொத்துக்களுக்கு என்ன பதில் சொல்வீர்கள் அல்லாஹ்விடத்தில்? ஏழைகளுடைய ஹக்குகள் அமுக்கப்பட்டு அவர்களுடைய ஹக்குகள் அநியாயமான முறையிலே தடுக்கப்பட்டு ஆடம்பரமாக சேர்த்து வாங்கிய சொத்துகள், ஆடம்பரமான செலவுகளுக்கு நீங்கள் செலவு செய்ததால் ஏற்பட்ட கடன், இது உங்களுக்கு ஜகாத்தை தடுக்குமா? எப்படிங்க? ஒரு கல்யாணத்துக்கு பல கோடி ரூபாய் இப்பெல்லாம் சர்வசாதாரணமா பல ஊர்களில் செலவழிக்கப்படுகிறது. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், கொஞ்சம் கடனாளி ஆயிட்டேன், அதுக்கப்புறமா பார்க்கலாம் ஜகாத். இதை ரொம்ப பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படிங்க நான் கேட்கிறேன், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எப்படிங்க கடனாளி ஆனீங்க? அப்ப பொண்ணு முஸ்லீமா மாப்பிள்ள முஸ்லீமா? ரெண்டு பேரும் முஸ்லீம்னா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து எப்படி கடனாளி ஆவீங்க? நீங்க பெரிய செல்வந்தரலாங்க ஆயிருக்கணும். ஏன் முஸ்லிமான பொண்ணுக்கு முஸ்லிமான மணமகன் மகர் கொடுத்து கல்யாணம் பண்ண வேண்டும். சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இவர் செலவுல வலிமா கொடுத்து கல்யாணம் பண்ணணும். ஆனா எப்படி மாறி இருக்கின்றது பார்த்தீர்களா? ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஜக்காத்தை நீங்கள் சாதாரணமாக எடுத்து விடாதீர்கள், அலட்சியமாக எடுத்து விடாதீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அந்த தக்குவாவை கொடுக்க வேண்டும். செல்வத்திலே அந்த ஜக்காத் எதன் மீது கடமையாகி அதனுடைய அளவு நிர்ணயமாகி விட்டதோ, 100 பவுன் வச்சிருக்கிறீங்களா, 2.5 பவுன் இது நமக்கு உள்ளது கிடையாது, முடிவு பண்ணிருங்க. 2.5 பவுனா அவ்வளவுதான். மலப்பாம நினைச்சு பாருங்க, கபரிலே நரகத்திலே கொத்தக்கூடிய அந்த பாம்பை நினைத்து பாருங்கள். அப்ப சொல்லுவீங்க, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வலவ் அன்னலி குல்லி நஃப்ஸின் ஸலமத் மா ஃபில் அர்தி ஸஹபா லஃப்தத பிஹி வ அஸர்ரு நதாமத லம்மா ரஉல் அதாப். நரக வேதனையை மனிதன் மறுமையிலே பார்க்கும்போது உலகமெல்லாம் அவனுக்கு தங்கமாக இருந்து அதற்கு அவன் சொந்தக்காரனாக இருந்தாலும் அதையெல்லாம் கொடுத்து விட்டு நரக நெருப்பிலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துக் கொள் என்று அவன் ஆசைப்படுவான். இப்படிங்க ஒரு மனுஷனுக்கு உலகமே டோட்டலா, ஆஸ்திரேலியாவில் இருந்து ஐரோப்பாவில் இருந்து உங்க ஆப்பிரிக்கா வரை ஆசியா வரை எல்லாமே அவனுக்கு தங்கமாக நிரம்பி இருந்து அதற்கெல்லாம் அவன் சொந்தக்காரனாக இருந்தாலும் அப்ப ஆசைப்படுவானாம் நரகத்தின் தண்டனையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு, அதையெல்லாம் தர்மமாக கொடுப்பதற்கு. அல்லாஹு தஆலா இனி இங்க வாழும் பொழுது அவ்வளவு கேட்கல. எவ்வளவு கேட்டா? வெறும் 2%, கொஞ்சம் அளவு தாங்க, கத்தரா ஒரு சொட்டு அளவுதான் அல்லாஹ் கேட்கிறான். ஆனால் நாளை மறுமையிலே ஆசைப்படுவான் அவ்வளவையும் கொட்டி கொடுப்பதற்கு. அல்லாஹ் கேட்பான், நான் அப்படி கேட்கலையப்பா. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அச்ச உணர்வு நமக்கு வர வேண்டும். நம்முடைய தொழுகை ஜகாத் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்முடைய ஷஹாதா சலா ஜகாத் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படி என்றால் இந்த ஜகாத் முறையாக கற்றுக்கொள்ளப்பட வேண்டும், துல்லியமாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக வகுப்புகளுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். இது ஒரு விழிப்புணர்வு பயான் தான். நீங்கள் ஜகாத்தை பற்றி உண்டான சரியான சட்ட வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். குறைந்தபட்சம் அதற்காக உள்ள நல்ல சட்ட நூல்களை எடுத்து முறையாக படித்து அதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை, ஜக்காத்திலே தனித்துவம் பெற்ற தனி சிறப்பு கல்வி படித்த அந்த சட்ட வல்லுநர்களிடத்திலே நீங்கள் அதை தெரிந்து, மேலும் குறிப்பாக ஒவ்வொரு அரபி மாதத்தினுடைய ஆண்டு முடியும் போதும், உங்களுடைய ஜக்காத்துக்கு நீங்கள் எந்த மாதத்தை முடிவு செய்தீர்களோ, இந்த ஜனவரி டிசம்பரை பார்க்காதீங்க, 11 நாள் உங்களுக்கு காணா போயிடும், அப்ப பிரச்சனைக்கு ஆளாயிடுவீங்க. அரபி மாத கணக்குப்படி, அது ரமலான் தான் கிடையாது, செல்வம் எப்ப கைக்கு வருதோ அதிலிருந்து அரபி மாச கணக்குப்படி. அப்ப அந்த நேரம் வரும் பொழுது ஒரு மார்க்கத்தை பேணக்கூடிய சட்ட நுணுக்கத்தையும் தெரிந்த ஒரு நல்ல அறிஞரிடத்திலே உங்களுடைய செல்வத்தை வியாபாரத்தை குறித்து மனமிட்டு கலந்து பேசி அதை நீங்கள் தெளிவுபடுத்தி, இப்போது நான் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டு அதை தெரிந்து அந்த தொகையை மனமுவந்து உங்களுடைய முதலிலே இரத்த உறவுகளில் உள்ள ஏழைகளுக்கு, உங்களுடைய என்னங்க இல்லை, ரொம்ப பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்களாங்க, ஏன்னா சண்டைக்காரங்களா இருக்கிறாங்க, அதான் சொல்ல
மாட்டேங்கிறாங்க.
இல்ல இல்ல, அது ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதங்கிறது வேற. என்னங்க, சில பேர் சண்டைக்காரங்களா இருக்காங்க உறவுகாரங்களோட. நான் ஏன் எங்க அக்காவை கொடுக்கணும்? எங்க அக்கா புருஷன் என்ன திரும்ப பண்ணார் அவரு? ஏன் மாஜி அப்படி, ஏன் அண்ணனுக்கு நான் ஏன் கொடுக்கணும்? அவன் மவ கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடாம கல்யாணம் பண்ணிட்டான். எனக்கு பத்திரிக்கை வச்சான முதல்ல சண்டைக்காரங்க. எதுக்கு சண்டை? பத்திரிக்கை கொடுக்கலையாங்க சண்டை. கல்யாணத்துக்கு முதல் அழைப்புக்கு வரலையா சண்டை? எப்படிதான் உறவுகள் விரிசலாகி இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப ஜகாத் முதலிலே இரத்த உறவுகளிலே உள்ள ஏழைகள், அவர்களிலே உள்ள மிஸ்கீன்கள், அந்த 8 வகை கரெக்டா பார்த்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அவர்களை கண்ணியப்படுத்தி பிச்சைக்காரங்க மாதிரி நிக்க வச்சு கிடையாது. அவங்களுடைய தேவை பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு, இப்ப ஒரு ஏழையினுடைய ஒரு வருஷ தேவை பூர்த்தியாகக்கூடிய அளவுக்குண்டான ஜக்காத்து தொகை இருந்தா அதை அப்படியே மொத்தமா அந்த ஏழைகிட்ட கொடுத்து, ஒரு வருஷம் நீ யார்த்தையும் கைத்து கை நீட்டாத, ஒரு வருஷம் நீ எங்கேயும் போவாத, உன்னுடைய வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வாடகை, உன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு செலவு, உன்னுடைய வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ரேஷன் செலவு, உங்கள்கிட்ட அந்த அளவு ஜக்காத்து இருந்தா அப்படியே அவருக்கு ஒரே செக்கா அப்படியே எழுதி கொடுத்து இந்த பத்திரமா வச்சுக்க, உன்னால முடிஞ்ச ஹலாலா நம்ம வேலையை பாரு, யார்த்தையும் கையெழுந்த, இதுதான் எது ஜக்காத்து. சில்லறையா இப்படி தூக்கி தூக்கி போடுறீங்க பாருங்க, கால் மேல கால் போட்டுக்கிட்டு, அதுவல்ல. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஜக்காத்து கொடுப்பதிலே உள்ள அலட்சியத்தினால் ஏற்படக்கூடிய அல்லாஹ்வின் தண்டனையையும் உலகத்தின் இழப்புகளையும் சோதனைகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஜக்காத் ஒரு விழிப்புணர்வு என்ற இந்த ஒரு தலைப்பிலே சுருக்கமாக உங்களோடு நான் உணர்ந்த புரிந்த சில கருத்துக்களை பரிமாறிக்கொண்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய பாவங்களையும் உங்களது பாவங்களையும் நமது சமுதாயத்தின் பாவங்களையும் மன்னிப்பானாக. அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சட்டத்தையும் கண்ணும் கருத்துமாக இறையச்சத்தோடு தக்குவாவோடு மனமுமந்து அல்லாஹ்வுக்கு அடிபணிகிறோம் என்ற அந்த உண்மையான ஆசையோடு அன்போடு அல்லாஹ்வின் அந்த சட்ட வரம்புகளை பேணுவதற்கும் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பளிப்பானாக, தௌஃபீக் தருவானாக. அல்லாஹ் நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய குறைகளை, நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய அலட்சியங்களை மன்னித்து தருவானாக. அல்லாஹும் ஆமீன். பாரக் அல்லாஹு லக்கும், ஜஸாகுமுல்லாஹு கைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.